விவிலிய தேடல் மன்னிக்க மறுத்த பணியாள் உவமை பகுதி 4.
எனதருமை அன்புள்ளங்களே, மன்னிக்க மறுத்த பணியாள் உவமையின் முதல் பகுதியில் அரசருக்கும் பணியாளருக்கும் இடையே நிகழ்ந்தவற்றை இயேசு இவ்விதம் விவரிக்கின்றார்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 18. ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார்.
அன்பு நெஞ்சங்களே, அரசர் விடுத்த ஆணை நம்மை இன்றைய உலகின் அவலங்களுக்கு அழைத்து வருகின்றது. கடன் தொகையை செலுத்த வழியில்லாத பணியாளர் ஒரு வர்த்தக பொருளாக மாற்றப்படுகின்றார். அவர் மட்டுமல்ல, அவரது மனைவி மக்கள் அனைவருமே வர்த்தக பொருளாக மாற்றப்பட்டு அவரது உடைமைகளுடன் சேர்த்து விற்கப்பட வேண்டும் என்று அரசர் ஆணையிடுகின்றார். அன்புள்ளங்களே, நாம் வாழும் காலத்தில் ஒரு வீட்டுத் தலைவர் பட்ட கடனை அடைக்க முடியாத நிலையில் குடும்பம் முழுவதும் விற்கப்பட்டு கொத்தடிமைகளாக வாழ வேண்டிய துயரங்கள் நமது நினைவை நெருடுகின்றன. பணியாளர் பட்ட 10,000 தாலந்து கடனை ஒரு நாள் கூலி என்ற அளவுகோல் கொண்டு கணக்கிட்டால் அது 6 கோடி நாட்கள், அதாவது ஏறத்தாழ 160,000 ஆண்டுகளுக்கு உரிய கூலித்தொகையாக மாறுகின்றது. அந்த தொகையை திருப்பிச் செலுத்த கடன்பட்ட பணியாளர் மட்டுமல்ல, அவரது மனைவி மக்கள் மட்டுமல்ல, அவருடைய பல தலைமுறையினர் அந்த அரசரிடம் கூலி எதுவும் பெறாமல் உழைக்க வேண்டும். அன்புள்ளங்களே, வேதனை தரும் இந்த கணக்கு தலைமுறை தலைமுறையாக கொத்தடிமைகளாக சிறைப்பட்டுள்ள 1,000,000 குடும்பங்களை நினைவுக்கு கொணர்கின்றது. இத்தகைய அடிமை நிலை அன்று மட்டுமல்ல, நாம் வாழும் 21 நூற்றாண்டிலும் தொடர்வது உண்மைதானே. அன்பு நெஞ்சங்களே, கடன் தொல்லையால் வர்த்தக பொருளாக மாறி சீரழிவது தனி மனிதர்களும் அவர்களது குடும்பங்களும் மட்டுமல்ல, நாடுகளும் கடன் தொல்லையில் சிக்கி திணறுவதை நாம் இப்போது காண்கின்றோம். 3 உலகம் என்ற முத்திரை குத்தப்பட்ட நாடுகள் தங்கள் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய வளர்ச்சியடைந்த செல்வமிகுந்த நாடுகளிலிருந்து கடன் பெறுகின்றன. இவ்வாறு கடன் கேட்டு கையேந்தும் நாடுகள் பெரும்பாலும் ஐரோப்பிய காலனிய ஆதிக்கத்தில் சிக்கித் தவித்த ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளே. காலனிய ஆதிக்கத்தில் இந்த நாடுகள் தவித்த வேளையில் இந்த நாடுகளின் செல்வங்களை ஏற்றுமதி என்ற பெயரில் ஐரோப்பியர்கள் தங்கள் நாடுகளுக்கு திருடிச் சென்றதும் வரலாற்று உண்மைதானே. அன்பு நெஞ்சங்களே, மிக பழமை வாய்ந்த கிரேக்க, எகிப்து, சிந்து சமவெளி, ரோமைய கலாச்சார சின்னங்கள் பல இன்று ஐரோப்பிய அருங்காட்சியகங்களில் விலைமதிப்பற்ற பொருட்களாக மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கண்டெடுக்கப்பட்ட நாடுகளின் அனுமதியின்றி இந்த கருவூலங்களை தங்கள் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தனர் ஐரோப்பியர்கள். கடத்திச் செல்லப்பட்ட பல அரிய கருவூலங்கள் இன்னும் ஐரோப்பிய நாடுகளிலேயே வைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட கோஹினூர் வைரம் இன்று பிரித்தானிய அரச மகுடத்தில் பதிக்கப்பட்டுள்ளது என்பது உலகறிந்த வரலாறு. அன்பு நெஞ்சங்களே, இத்தகைய சுரண்டல்களால் வறுமைப்பட்டு போன 3 உலக நாடுகள் தங்கள் வளர்ச்சிக்கென செல்வமிகுந்த நாடுகளிடம் கடன் பெற்றுள்ளன. நாட்டின் அடிப்படை தேவைகளுக்கும் வளர்ச்சிக்கும் பயன்படுவதற்கென வாங்கப்பட்ட இந்த கடன் தொகையில் பெரும்பாலான பகுதி தற்காப்பு என்ற பெயரில் இராணுவ தளவாடங்களை வாங்கி குவிப்பதிலும் அரசியல்வாதிகளின் ஊழல்களிலும் மறைந்து போயின. அன்பு நெஞ்சங்களே, IMF என்று சொல்லப்படும் உலக நிதி உதவி, வேர்ல்ட் பேங்க் என்று சொல்லப்படும் உலக வங்கி ஆகிய சக்தி வாய்ந்த நிறுவனங்கள் நாடுகளுக்கு கடன் வழங்கிய போது அவை விதித்த நிபந்தனைகள் கடன் பெற்ற நாடுகளின் கழுத்தை நெரித்தன. வளர்ச்சியடைய போராடி வந்த நாடுகள் தாங்கள் பெற்ற கடனுக்கு வட்டி கட்டுவதிலேயே தங்கள் நாட்டு வருமானத்தை செலவிட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தன. ஆனுவல் டெட் சர்வீஸ், அதாவது ஆண்டு கடன் சேவை என்று மரியாதையாக ஒலிக்கும் பெயரோடு வட்டித்தொகை வசூல் செய்யப்பட்டது. எடுத்துக்காட்டாக அன்புள்ளங்களே, இலங்கை நாடு 800 கோடி டாலர்கள், அதாவது இலங்கை ரூபாயில் 1,00,000 கோடி கடன்பட்டிருந்தது. இந்த கடன் தொகைக்கு ஆண்டு ஒன்றுக்கு 493 மில்லியன் டாலர்கள், அதாவது 5,916 கோடி இலங்கை ரூபாயை கடன் சேவையாக மட்டும், அதாவது வட்டியாக மட்டும் கட்டி வந்தது. ஒரு சில வறுமைப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகள் வட்டிக்கு வட்டி கட்டி வந்த அவலமும் உண்டு. IMF, World Bank ஆகிய நிறுவனங்கள், எண்ணெய் வளமிக்க நாடுகள், செல்வம் மிகுந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் ஆகியவை விதித்த நிபந்தனைகளால் 3 உலக நாடுகள் கடன் வெள்ளத்தில் மூழ்கி ஏறத்தாழ கொத்தடிமைகளாக மாறியுள்ளன என்பது வேதனை தரும் உண்மை. எனதருமை அன்புள்ளங்களே, உலக சமுதாயம் 2வது மில்லென்னியத்தை முடித்து 3வது மில்லென்னியமான 2001ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்தபோது வறுமை நாடுகளின் கடன் தொகையை செல்வமிகுந்த நாடுகள் ரத்து செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள் உலகெங்கும் எழுந்தது. விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள யூபிலி ஆண்டு என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த வேண்டுகோள் எழுந்ததென்று சொல்லப்பட்டது. 6 ஆண்டுகள் உழைக்கும் இஸ்ரேல் மக்கள் 7ஆம் ஆண்டு ஓய்வெடுக்க வேண்டும் என்றும், 7 முறை 7 ஆண்டுகள், அதாவது 49 ஆண்டுகள் முடிந்து 50ஆம் ஆண்டு துவங்கும் போது அது புனிதமான யூபிலி ஆண்டாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் விவிலியம் கூறுகின்றது. இதோ அந்த விதிமுறைகளை கூறும் விவிலிய பகுதி.
லேவியர் நூல் பிரிவு 25. 6 ஆண்டுகள் வயலை பயிரிட்டு திராட்சை கொடிகளை கிளைநறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய். 7ஆம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு, நிலத்துக்கும் ஓய்வு வேண்டும். உனக்கும் உன் பணியாளனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலியாளுக்கும் உன்னிடையே தங்கியிருக்கும் அந்நியனுக்கும் ஓய்வு நில பயிர் விளைச்சல் உணவாயிருக்கட்டும். தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகளாகும். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும்.
7ஆம் ஆண்டிலும் யூபிலி ஆண்டிலும் இஸ்ரேல் மக்களுக்கென வகுக்கப்பட்ட விதிகள் மனதுக்கு இதம் தரும் சொற்களாக ஒலிக்கின்றன. உழைக்கும் மனிதருக்கும் நிலத்திற்கும் ஓய்வு வேண்டும். அடிமைகளாக இருந்தவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். கடன்பட்டோரின் கடன் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கூறப்படும் விதிமுறைகள் மனதிற்கு நிறைவு தரும் எண்ணங்கள். அன்பு நெஞ்சங்களே, 3வது மில்லென்னியம் துவங்கிய வேளையில் யூபிலி ஆண்டின் விதிகளாக விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள எண்ணங்களை பின்பற்றி வறுமைப்பட்ட நாடுகளின் கடன்கள் ஓரளவு ரத்து செய்யப்பட்டன. 1999ஆம் ஆண்டிலிருந்து 2004ஆம் ஆண்டு முடிய கடன் தொகை ரத்து செய்யப்பட்டதால் அந்த தொகையை கொண்டு வறுமைப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் நிகழ்ந்த ஒரு சில வளர்ச்சிகளை பற்றிய பின்வரும் விவரங்கள் தெரிய வந்தன.
தன்சானியா நாட்டில் இலவச கல்வி அனைவருக்கும் வழங்கப்பட்டது. 100 பள்ளிகள் கட்டப்பட்டன. 1000 ஆசிரியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர். புர்கினோ ஃபாசோ நாட்டில் உயிர்காக்கும் மருந்துகளின் விலை வெகுவாக குறைக்கப்பட்டது. சுத்தமான குடிநீர் வசதிகள் பெருகின. உகாண்டா நாட்டில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்தது.
இவ்வாறு வறுமைப்பட்ட நாடுகளின் கடனை ரத்து செய்யும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் உலகின் கடன்பட்ட நாடுகளின் வளர்ச்சி இன்னும் நிறைவடையவில்லை என்பது உண்மை. இதை ஆழமாக சிந்திக்கும் போது ஓர் உண்மை புலப்படுகின்றது. செல்வந்தர்களும் செல்வம் மிகுந்த நிறுவனங்களும் நாடுகளும் அளவு கடந்த சுயநலமும் பேராசையும் கொண்டு வாழ்வதால் மனிதர்கள் வர்த்தக பொருளாக மாறுவதும் கொத்தடிமை தொழில் பல வடிவங்களில் பெருகி வருவதும் தொடர்கதையாக மாறியுள்ளன. இந்த புது யுக அடிமைத்தனத்தை எதிர்த்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி குரல் எழுப்பி வந்துள்ளார். 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதி கத்தோலிக்க திரு அவையில் கொண்டாடப்படும் உலக அமைதி நாளின் மைய கருத்தாக ஒருபோதும் அடிமைகள் இல்லை ஆனால் உடன்பிறப்புகள் என்ற வார்த்தைகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்துள்ளார். இந்த நாளுக்கென்று அவர் விடுத்துள்ள செய்தியில்,
மனித வர்த்தகம் மனுகுலத்திற்கு எதிரான குற்றம், சமுதாயத்தில் காணப்படும் திறந்ததொரு காயம், கிறிஸ்துவின் உடலில் விழும் சாட்டையடி
என்று ஆணித்தரமாக கூறியுள்ளார். அன்பு நெஞ்சங்களே, அரசரிடம் பட்ட கடனை திருப்பித் தர முடியாத பணியாளர், இன்றைய உலகில் நிலவும் மனித வர்த்தகம், மூன்றாம் உலக நாடுகளின் தீராத கடன் ஆகிய அவலங்களை நமக்கு நினைவுறுத்துகின்றார். புலரும் புத்தாண்டில் இந்த அவலங்கள் ஒழிய வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சுவோம்.
வரியூர் சார்பில் வழக்காடு, நிறைவாய் நடக்கும் வழிபாடு, அநீதி முழுவதும் அழித்து விடு, அதையே விழாவென கொண்டாடு. சமத்துவம் வளர்க்கும் சமபந்தி, மகத்துவம் மிகுந்த மகுடமே, தோழமை தேடும் திருச்சபையே, தேவன் வாழும் மாலயமே. ஏழையின் கண்ணீரோலங்கள் என்றோ அழியும் கூறுங்கள், ஆண்டான் அடிமை வேதங்கள், அழிந்தால் வாழும் வேதங்கள், ஏழையின் கண்ணீரோலங்கள்.
இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.